أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. الله அடியார்களே, அல்லாஹ்விடத்திலே பயனுள்ள இல்மை வேண்டியும் சாலிஹான அமலை வேண்டியும் பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. اللهم إنا نسألك علما نافعا وعملا صالحا متقبلا. سورة الحجرات 49வது அத்தியாயத்தின் விளக்க உரையை நாம் இப்போது படித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே இன்று இன்ஷா அல்லாஹ் 7வது வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலே இப்படி கூறுகிறான், وَعْلَمُوا أَنَّ فِيكُمْ رَسُولَ اللَّهِ لَوْ يُطِيعُكُمْ فِي كَثِيرٍ مِّنَ الْأَمْرِ لَعَنِتُّمْ ولكن الله حبب إليكم الإيمان وزينه في قلوبكم وكره إليكم الكفر والفسوق والعصيان أولئك هم الراشدون فضلا من الله ونعمة والله عليم حكيم. واعلموا أرندوا لنقل யாரை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான், யாரை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கையாளர்களை பார்த்து. அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டவர்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எதை அறிந்து கொள்வது? அன்னஃபீக்கும் ரசூலல்லாஹ், உங்களோடு அல்லாஹுடைய தூதர் இருக்கிறார், அல்லது உங்களுக்கு மத்தியில் அல்லாஹுடைய தூதர் வாழ்கிறார். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இந்த வசனம் நேரடியாக அல்லாஹ் ஜல்ல ஸனூஹு தஆலா சஹாபாக்களை பார்த்து பேசிய வசனம். வலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ் லவ் யுதீஉக்கும் ஃபீ கதீரின் மினல் அம்ரி, பல விஷயங்களில் அவர் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தால், உங்கள் பேச்சை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், லஅனித்தும் நீங்கள் தான் அதனால் சிரமத்திற்குள்ளாகி விடுவீர்கள். வலாகின் அல்லாஹ் என்றாலும் அல்லாஹ் ஹப்பப உங்களுக்கு நேசப்படுத்தினான், உங்களுக்கு பிரியமுள்ளதாக ஆக்கினான். அல் ஈமான் இறை நம்பிக்கையை, வஜையனஹு அதை உங்களுக்கு அலங்கரித்தான். ஃபீ குலூபிக்கும் உங்கள் உள்ளங்களிலே, வக்கர்ரஹ வெறுப்புள்ளதாக ஆக்கினான். இறைக்கும் உங்களுக்கு, அல் குஃப்ர இறை நிராகரிப்பை, இறை நிராகரிப்பை உங்களுக்கு வெறுப்புள்ளதாக ஆக்கினான். வல் ஃபுசூக இன்னும் பாவத்தை, அதாவது பொய் பேசுவதை. வல் இஸ்யான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்வதை. உலாயிக்கஹும் ராஷிதூன், யார் ஈமானை நேசித்து அதை உள்ளத்திலே அலங்கரித்துக் கொண்டு குஃப்ரை இறை நிராகரிப்பை பொய் பேசுவதை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறுபட்டு நடப்பதை தனது பண்பாக ஆக்கிக் கொண்டார்களோ அவர்கள்தான் நல்லறிவுடையவர்கள், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள். ஃபதலன் மின் அல்லாஹி வ நிஅமா, இப்படி அல்லாஹ் உங்களுக்கு ஈமானை நேசமானதாகவும் அதை உங்கள் உள்ளத்திலே அலங்காரமுடையதாகவும் ஆக்கி உங்களுக்கு குஃப்ரையும் நிறை நிராகரிப்பையும் பொய் பேசுவதையும் தூதருக்கு மாறு செய்வதையும் வெறுப்பாக ஆக்கி வைத்திருப்பது ஃபதலன் மின் அல்லாஹ். இது அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருள், ஒரு நிஅமா. இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஒரு கிருபை, ஒரு கருணை, ஒரு அருட்கொடை. வல்லாஹு அலீமுன் ஹகீம், அல்லாஹ் நன்கறிந்தவன், ஞானமுடையவன். இது இந்த குர்ஆன் வசனத்தினுடைய தர்ஜுமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் என்ன குறிப்பிட விரும்புகிறான்? இதற்கு முந்தைய வசனத்திலே நாம் பார்த்தோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் வாங்குவதற்காக ஒரு தோழரை பனுல் முஸ்தலக் என்ற இடத்தில் வசித்து வந்த கோத்திரத்தாரிடம் அனுப்பி வைத்தார்கள். அப்போது அந்த தோழர் சென்று ஜகாத் வாங்குவதற்காக ஏற்பாடு செய்த போது அவர் அந்த மக்களை பயந்து பாதியிலேயே திரும்பி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தவறான செய்தியை சொல்லிவிடுகிறார். அதாவது அந்த மக்கள் ஜகாத் கொடுக்க மறுத்துவிட்டார்கள், அது மட்டுமல்ல நம்மோடு போர் செய்வதற்கு தயாராகவும் இருக்கிறார்கள் என்ற தவறான செய்தியை கொடுத்த காரணத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டு அந்த மக்கள் மீது போர் தொடுப்பதற்காக அவர்கள் ஆயத்தமானார்கள். அந்த நேரத்தில் தான் அந்த மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து மன்னிப்பு கேட்டதை, அப்படி இல்லை என்று தங்களது உண்மையான நிலைப்பாட்டை விவரித்ததை நாம் சென்ற அமர்விலே பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல என்ன சொல்கிறான்? உங்களுடைய எல்லா பேச்சுகளுக்கும் தூதர் செவிசாய்த்து விட்டால், அதாவது நீங்கள் விரும்புவதை போன்று அவர்கள் நடந்து கொண்டால், அதனால் சிரமத்திற்கு ஆளாகுவது நீங்கள்தான். எப்படி சொல்கிறார்? நபி அவர்கள், உங்கள் பேச்சு கேட்டு உங்களுக்கு உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவர்கள் நடந்துவிட்டால் அதனால் சிரமம் யாருக்கு? உங்களுக்கு. எப்படி இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார் என்றால், என்ன நடந்திருக்கும்? அந்த மனிதருடைய பேச்சை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர விசாரிக்காமல் போர் தொடுத்திருந்தார்களே ஆனால், அவர்களோடு சேர்ந்து நீங்களும் போருக்கு சென்றிருப்பீர்களே ஆனால், இதனால் இஸ்லாமை ஏற்ற முஸ்லிமான சகோதரர்களையே நீங்கள் கொண்டிருப்பீர்கள், அவர்களுடைய செல்வங்களை நீங்கள் கனிமத்தாக எடுத்திருப்பீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முஸ்லிமான சகோதரர்கள் கொல்லப்படுவதையும் அவர்களுடைய செல்வங்கள் தவறான முறையில் கனிமத் என்ற பெயரில் எடுக்கப்படுவதையும் இங்கே எப்படி சொல்கிறான் அல்லாஹு தஆலா? நீங்கள் சிரமப்பட்டு விடுவீர்கள், நீங்கள் துன்பப்பட்டு விடுவீர்கள். ஏனென்றால் ஒரு முஸ்லிமுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும் என்றால், அந்த பிரச்சனை நம்மால் ஏற்படும் என்று சொன்னால், நாம் நமக்கு நாமே தீங்கு செய்து கொண்டவர்கள். ஆகவேதான் அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய பல இடங்களிலே அவன் சொல்லும் போது, உங்களை கொல்லாதீர்கள். எப்படி சொல்ல வேண்டிய இடத்திலே? உங்கள் சகோதரனை கொல்லாதீர்கள் என்று சொல்ல வேண்டிய இடத்திலே உங்களை கொல்லாதீர்கள். ஏனென்றால் ஒரு முஸ்லிம் தனது சகோதரனை கொல்லுவது அவன் அவனையே கொல்வதற்கு சமமானது. ஒரு முஸ்லிம் தனது சகோதரனுக்கு அநியாயம் செய்வது அவன் தனக்கே அநியாயம் செய்வதற்கு சமமானது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் கூறிய அந்த கூற்றின்படி நபி நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதனால் பிரச்சனை உங்களுக்குத்தான். அதாவது உங்களை போன்ற மற்ற சகோதரர்கள் அநியாயமாக அவர்கள் அதாவது இழப்புக்கும் துன்பத்திற்கும் ஆளாக இருப்பார்கள். وَعَلَمْ وَأَنَّ فِيكُمْ رَسُولَ اللَّهِ لَوْ يُطِيعُكُمْ فِي كَثِيرٍ مِنَ الْأَمْرِ لَعَنِتُّمْ. ஆகவே நீங்கள் என்ன விரும்பாதீர்கள்? நீங்கள் சொல்வதையெல்லாம் ரசூல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பாதீர்கள், ரசூல் சொல்வதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புங்கள். புரிகிறதா இல்லையா? உம்மத்தினராகிய நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விருப்பத்தின்படி நாம் மாற வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர, நாம் விரும்புகின்றபடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டும் என்று நாம் விரும்பக்கூடாது. அப்ப சஹாபாக்களுடைய காலத்திலே நேரடியாக சொல்லப்பட்ட இந்த வசனம் இப்போது நமக்கு எப்படி பொருந்தும்? சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது, நீங்கள் சொல்வதையெல்லாம் நபி கேட்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள், நபி சொல்வதன்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள்,
உங்கள் முடிவைத்தான் நபி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நிர்பந்திக்காதீர்கள். அப்ப அந்த சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்ட இந்த விஷயம் நமக்கு இது இப்போது எப்படி என்று சொன்னால், நமக்கு முன்னால் ஒரு ஹதீஸ் வருமையானால் அந்த ஹதீஸ் தான் நம் மீதும் நமது விருப்பத்தின் மீதும் நமது அறிவின் மீதும் நமது அபிப்பிராயத்தின் மீதும் தீர்ப்பு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர, நமது அறிவோ நமது அபிப்பிராயமோ ஹதீஸின் மீது தீர்ப்பு செய்யக்கூடியதாக அமைந்துவிடக்கூடாது. புரிகிறதா இல்லையா? அதாவது நமது அபிப்பிராயம் ஹதீஸுக்கு ஒத்து வந்தால் நமது அபிப்பிராயத்தை எடுத்துக்கொள்வது, நமது அபிப்பிராயம் ஹதீஸுக்கு ஒத்து வரவில்லை என்றால் எதை விடுவது? இப்போது நமது அபிப்பிராயத்தை விடுவதா ஹதீஸை விடுவதா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். நமது அபிப்பிராயத்தை தான் விட வேண்டுமே தவிர நமது அபிப்பிராயத்துக்காக எதை விட்டுவிடக்கூடாது? ஹதீஸை விட்டுவிடக்கூடாது. அதைத்தான் இந்த வசனம் நமக்கு இன்று போதிக்கிறது. وَعَلَمُوا أَنَّ فِيكُمْ رَسُولَ اللَّهِ لَوْ يُطِيعُكُمْ فِي كَثِيرٍ مِنَ الْأَمْرِ لَعَنِتُّمْ. அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களின் அந்த கூட்டத்தார்களை பற்றி நமக்கு சொல்லுகின்றார். இந்த சஹாபாக்கள் அவர்களிலே ஒரு சில தவறுகள் ஏதாவது நடந்தாலும் கூட அவர்களுடைய பெரும்பான்மையான அந்த மக்களும் அல்லது தவறு யார் மூலமாக நடந்ததோ அவர் அந்த தவறு அவருக்கு உணர்த்தப்பட்டு அவர் தௌபா செய்ததற்கு பிறகு, நன்கு கவனமாக கேட்க வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமையிலே வந்து சேர்ந்து கொண்ட அந்த பெரும் கூட்டத்தினர் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களில் சிலரின் மூலமாக ஏதாவது தவறுகள் நடந்திருந்தாலும் அந்த தவறு உணர்த்தப்பட்ட பிறகு அவர் தௌபா செய்ததற்கு பிறகு, தவறு உணர்த்தப்பட்டு அவர் தௌபா செய்ததற்கு பிறகு அந்த சஹாபா என்ற அந்த சமூகத்தினருடைய அந்த தன்மை எப்படிப்பட்டது என்றால், அல்லாஹ் சொல்கிறான் وَلَكِنَّ اللَّهَ حَبَّبَ إِلَيْكُمُ الْإِيمَانَ. இரண்டு அடிப்படையில் இந்த வசனத்தை நாம் புரிய வேண்டும். ஒன்று என்ன? அல்லாஹ் செய்தியாக சொல்கிறான், நபித்தோழர்களே உங்களுக்கு நான் ஈமானை அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்புவதை அவர்களுடைய அந்த கூற்றுகளை கட்டளைகளை அப்படியே ஏற்றுக்கொள்வதை நான் உங்களுக்கு விருப்பமானதாக ஆக்கிவிட்டேன், அதை உங்கள் உள்ளங்களிலே அலங்கரிக்கப்பட்ட ஒன்றாக ஆக்கிவிட்டேன். அதாவது இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சஹாபாக்களுடைய அந்த இயற்கையாக அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த நிஅமத்தை குறிப்பிடுகின்றான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பெரும்பாலும் எப்படி, பெரும்பாலும் அல்லாஹுவை ஈமான் கொள்வதையும் அல்லாஹ் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதையும் ஈமானை நேசிப்பதையும் ஈமான் சம்பந்தப்பட்ட அமல்களை நேசிப்பதையும் அவர்கள் தங்களுடைய கல்புடைய பண்பாக ஆக்கிக் கொண்டிருந்தார்கள், அவர்களுடைய உள்ளத்துடைய தன்மையாக ஆக்கிக் கொண்டிருந்தார்கள். எது உள்ளத்துடைய தன்மையாக இருக்கிறதோ அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் வெளிப்படும். எது கல்புடைய உள்ளத்துடைய தன்மையாக மாறிவிட்டதோ அதுதான் வாழ்க்கையில் பெரும்பாலும் மாறிவிடும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அப்படிப்பட்ட சமுதாயம் நீங்கள், யாரை பார்த்து? சஹாபாக்களை பார்த்து. பிறகு என்ன சொல்கிறான், உங்களுக்கு இறை நிராகரிப்பை வெறுப்பான ஒரு செயலாக நான் ஆக்கி வைத்திருக்கிறேன், பொய் பேசுவதை ஒரு வெறுக்கத்தக்க செயலாக நான் ஆக்கி வைத்திருக்கிறேன், தூதருக்கு மாறு செய்வதை வெறுக்கத்தக்க ஒரு செயலாக ஆக்கி வைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட உயர்ந்த சமூகமாக இருக்கின்ற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நபி சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தன்மையில் இருக்க வேண்டுமே தவிர நீங்கள் சொல்வதை நபி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா இல்லையா? வசனம் அமைகிறது இப்ப புரியல. திரும்ப சொல்கிறேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. ரப்பி ஜிதனி இல்மா ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி. இப்ப உதாரணம் சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு மாணவரை அழைத்து ஆசிரியர் அறிவுரை சொல்கிறார், நீ எப்போதும் நல்லா படிக்கிற பையன், நீ எப்போதும் ஒழுக்கமா இருக்கிற பையன், நீ எப்போதும் யாரோடையும் சண்டை செய்யாத பைய, அப்படி இருக்கிற நீனு ஏன் சண்டைக்கு போன, அப்படி இருக்கிற நீனு ஏன் பரீட்சையில மார்க் குறைவா வாங்கின சொல்லுவாங்களா இல்லையா? எப்போதுமே ஒழுக்கமா இருக்கிற நீனு, படிப்புல கவனமா இருக்கிற நீனு, அப்படிப்பட்ட தன்மையிலே உள்ள நீ ஏன் இந்த பரீட்சையில, ஏன் இந்த பரீட்சையில நீ இந்த மாதிரி மார்க் கம்மியா வாங்கிட்ட சொல்லுவோமா இல்லையா? உங்க பிள்ளைய பார்த்து நீ எப்போது நல்ல பையனா தானே இருந்த, அவனோட நீ சேர மாட்டிய, நல்ல பிள்ளைங்களோட தானே நீ சேருவ, ஏன் இப்ப அவனோட சேர்ந்த? அப்ப உங்களுடைய வழக்கம் என்று இதுதான் இருக்கும் போது, அதற்கு மாற்றமாக நடக்கும் போது அப்போது அழைத்து அறிவுரை சொல்லப்பட்டு இல்ல, நீங்க உங்களுக்கு என்ன இயற்கை பண்பு அதுக்கு நீ திரும்பிடுங்க, உங்களுடைய நல்ல பண்பு எதுவாக இருந்ததோ அந்த நல்ல பண்புக்கு நீங்கள் வந்து விடுங்கள் என்று அறிவுரை சொல்லுவோமா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபாக்களை பார்த்து இப்படி சொல்கிறார். அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? நபித்தோழர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசியில சொல்கிறான் அல்லவா, இது அல்லாஹ் அவர்கள் மீது செய்த அருள், இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த விசேஷமான ஒரு கிஃப்ட் என்று. அந்த அடிப்படையிலே ஈமான் தான் அவர்களது உள்ளத்திலே அப்படி நிரம்பி இருந்தது. அல்லாஹ்வுடைய நேசம், ரசூலுடைய நேசம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட வேண்டும் என்ற அந்த பிரியம், குஃப்ரை விரும்பாமல் இருப்பது, பொய் பேசுவதை வெறுத்திருப்பது, ரசூலுக்கு மாறு செய்வதை வெறுத்திருப்பது, இதுதான் அவர்களது சுபாவமாக இருந்தது. யாருடைய அஹ்லாக்காக? சஹாபாக்களுடைய அஹ்லாக்காகவே இருந்தது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இப்படிப்பட்ட உயர்ந்த பண்புடைய நீங்கள் எப்போதுமே பொய் பேசக்கூடாது, எந்த பயத்திலும் பொய் பேசக்கூடாது, எந்த நிர்பந்தத்திலும் நீங்கள் பொய் பேசக்கூடாது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் ரசூலுல்லாவிற்கு மாற்றமான அபிப்பிராயத்தை கொண்டுவிடக் கூடாது, அபிப்பிராயத்தை நீங்கள் சொல்லிவிடக் கூடாது என்று அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைட் செய்கிறான், வழிகாட்டுகிறான். இது புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? அதாவது அவர்கள் ஒரு நல்ல கூட்டத்தினர் என்று அல்லாஹ் சான்று வழங்குகிறான், சிறந்த கூட்டத்தினர், ஈமானின் மீது அமைக்கப்பட்ட கூட்டத்தினர். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபத்ஹ்ல இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்கிறான், இந்த கலிமாவுக்கு தகுதி உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள், இறையச்சத்திற்கு தகுதி உடையவர்களாக இருந்தார்கள். கலிமா, அந்த இறையச்சத்தின் வாசகம் லாயிலாக இல்லல்லாகுவையும் அது சார்ந்த சட்டங்களையும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றி அப்படியே இணைத்து வைத்திருந்தான். அப்ப அப்படிப்பட்ட சமூகத்தினராகிய நீங்கள் நன்மையிலும் நேர்வழியிலும் இறையச்சத்திலும் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மேலும் மேலும் பணிந்து கட்டுப்படுவதில் தான் நீங்கள் முன்னேறி கொண்டிருக்க வேண்டுமே தவிர சருகிவிடக் கூடாது, தவறிவிடக் கூடாது. ஒருவர் செய்த அந்த தவறுக்கு ஒட்டுமொத்த சமூகத்தையும் அல்லாஹ் அழைத்து அவர்களை முன்னிலைப்படுத்தி சொல்கிறார். புரியுதுங்களா இல்லையா? எப்படி? உதாரணத்திற்கு அல்லாஹுடைய வழக்கம் அப்படித்தான் குர்ஆனிலே. அந்த சமூகத்திலே ஒருவர் தப்பு செய்திருப்பார், ஆனால் அந்த ஒருவரை பார்த்து மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்க மாட்டான். ஏனென்று சொன்னால் மனிதன் என்ற அடிப்படையில் அந்த தவறு இன்னொருவர் மூலமாகவும் நிகழலாம், அடுத்த ஒருவரின் மூலமாகவும் நிகழலாம். எனவேதான் தவறு என்று வரும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோரையும் அழைத்து, யார் இந்த தப்பை செய்தாலும் சரி அவர்கள் இந்த எச்சரிக்கைக்கு உரியவர்கள் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வசனத்தை இறக்குவானே தவிர அவர் பேரை சொல்லி மட்டும் அல்லாஹ் சொல்ல மாட்டான். அப்ப இது ஒரு வசனம். இதே வசனத்திற்கு இன்னொரு விதமான கருத்து என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், சஹாபாக்களே, நபியின் தோழர்களே, நீங்கள் ஈமானைத்தான் நேசிக்க வேண்டும், நீங்கள் அதைத்தான் உங்களது உள்ளத்திலே வைத்திருக்க வேண்டும், இறை நிராகரிப்பை நீங்கள் வெறுக்க வேண்டும், நீங்கள் பொய் பேசுவதை வெறுக்க வேண்டும், நீங்கள் தூதருக்கு மாறு செய்வதை வெறுக்க வேண்டும். அதாவது செய்தியின் அடிப்படையில் அமைந்திருக்கிற இந்த வாசகம் கட்டளையின் அர்த்தத்தை உடையது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபாக்களுக்கு அறிவுறுத்துகிறான், நீங்கள் நேசிக்க வேண்டியது எதை? ஈமானை நேசிக்க வேண்டியது. நீங்கள் நேசிக்க வேண்டியது தூதருக்கு கட்டுப்பட்டு நடப்பதை, பொய் பேசுவதையோ இறை நிராகரிப்பையோ தூதருக்கு மாறு செய்வதையோ நீங்கள் அதை நீங்கள் செய்துவிடக் கூடாது. அது உங்களுக்கு எப்போதும் வெறுப்பானதாகவே இருக்க வேண்டும். அப்ப இந்த இரண்டு அர்த்தத்தின் அடிப்படையிலும் இந்த வசனத்திற்கு நாம் விளக்கம் காணலாம். ஆக எப்படி நாம் இதற்கு அர்த்தம் வைத்தாலும் சரி, அங்கே நாம் என்ன புரிந்து கொள்கிறோம், சஹாபாக்களுடைய அந்த கண்ணியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த அந்தஸ்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்ப அடுத்து பாருங்க, لا حول ولا قوة إلا بالله إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون. مؤمنين எல்லாம் அவர்கள் சகோதரர்கள். எனவே உங்கள் சகோதரர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சீர்திருத்தத்தை சமாதானத்தை ஏற்படுத்துங்கள். واتقوا الله அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன் நீங்கள் அல்லாஹுவால் கருணை காட்டப்படுவீர்கள். இப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு ஒழுக்கத்தை சொல்கிறான். சமுதாயம் என்பது எப்போதுமே சுமூகமாகவே இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு நேரத்திலே பிரச்சனை ஏற்படலாம், சிக்கல் ஏற்படலாம், சண்டை சச்சரவு ஏற்படலாம், மனஸ்தாபங்கள் ஏற்படலாம், குழப்பம் ஏற்படலாம், கைகலப்பு ஏற்படலாம். அந்த மாதிரி சூழ்நிலையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையை அல்லாஹ் சொல்கிறான். என்ன அறிவுரை அது? இன்னமல் முஃமினூன இஹ்வதுன், பண்ணிக்கணும். இடையில ஒரு வசனம் விட்டு போச்சு. وَإِن طَائِفَتَانِ مِنَ الْمُؤْمِنِينَ اقْتَتَلُوا فَأَصْلِحُوا بَيْنَكُمْ فَإِنْ بَغَتْ إِحْدَاهُمَا عَلَى الْأُخْرَى فَقَاتِلُوا الَّتِي تَبْغِي حَتَّى تَفِيءَ إِلَى أَمْرِ اللَّهِ فَإِنْ فَاءَتْ فَأَصْلِحُوا بَيْنَهُمَا بِالْعَدْلِ وَأَقْسِطُوا إِنَّ اللَّهَ يُحِبُّ الْمُقْسِطِينَ. فَسُنَّ كَرْتَذَانَ அதாவது சமுதாயம் இருக்கும் போது எப்பொழுதே சுமூகமாகவே அவர்களுக்கு மத்தியிலே சூழ்நிலைகள் இருக்கும் என்று சொல்ல முடியாது. சில நேரங்களிலே சைத்தானின் ஊசலாட்டங்களால் ஏதாவது பிரச்சனைகள், சிக்கல்கள், சிரமங்கள் அல்லது சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். அப்போது என்ன செய்ய வேண்டும்? எங்கேயுமே குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்கள் என்றால் அவர்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவே வராது என்று சொல்லவில்லை. வந்தால் வரும். அல்லாஹு தஆலா மனிதனை படைத்தவன், அவனுடைய இயற்கையை அறிந்தவன். அப்படி வரும்போது அவர்கள் ஈமானின் அடிப்படையில், இறையச்சத்தின் அடிப்படையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அறிவுரை சொல்கிறான். அந்த அறிவுரை தான் இங்கே எப்படி அல்லாஹ் குறிப்பிடுகிறான், மூமின்களுடைய இரண்டு கூட்டத்தார்கள், நம்பிக்கையாளர்களில் இருந்து என்றால் ஒரு கூட்டம், இரண்டு கூட்டம், மூமின்களில் இருந்து இரண்டு கூட்டத்தார்கள் தங்களுக்குள் பிணங்கிக் கொண்டால், சண்டை செய்து கொண்டால், அது எந்த வகையான சண்டையாக இருக்கட்டும், கைகலப்பாக இருக்கட்டும், ஆயுதம் ஏந்துவதாக இருக்கட்டும், எந்த வகையிலும் அல்லது வாய் மூலமாக சண்டை சச்சரவுகள் செய்து கொண்டாலும், அந்த இரண்டு கூட்டத்துக்கும் இடையில் நீங்கள் சுல்ஹ் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள், இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். புரிகிறதா இல்லையா? அந்த இரண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டம் அலல் உஹ்ரா, இன்னொரு கூட்டத்தின் மீது அநியாயம் செய்தால், அப்ப சமாதானம் செய்வதற்காக அந்த மத்தியஸ்தர்கள் நடுவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது அல்லாஹ்வின் வேத கட்டளையின்படி அவர்கள் சத்தியத்தை சொல்லும் போது ஒரு கூட்டம் அந்த சத்தியத்திற்கு இணங்கி வந்துவிட்டு இன்னொரு கூட்டம் அந்த சத்தியத்தை ஏற்க மறுத்தால், விலகி சென்றால் என்ன செய்வது? அல்லாஹ் கூறுகிறான், சத்தியத்தை விட்டு விலகக்கூடிய கூட்டத்திற்கு, நீதத்தை விட்டு விலகக்கூடிய அந்த கூட்டத்தார்களிடம் நீங்கள் சண்டை செய்யுங்கள். யார் சண்டை செய்வது? அந்த நடுவர்களுடைய ஜமாஅத்தும் சத்தியத்திற்கு இணங்கி வந்தார்களே அந்த இருவர்களும் சேர்ந்து யார் இடத்துல சண்டை செய்வது? யார் சத்தியத்தை விட்டு விலகி செல்கிறார்களோ அவர்களிடத்திலே சண்டை செய்து, அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பக்கம் பணிந்து வருகின்ற வரை அவர்களிடத்திலே போர் தொடுத்தோ சண்டை தொடுத்தோ சண்டை செய்தோ அவர்களை கட்டுப்படுத்தி கொண்டு வாருங்கள். சும்மா விட்டு விடுவது கிடையாது. அப்ப அந்த கூட்டம் திரும்பிவிட்டால் சரி நாங்க விட்டுறோம். சில நேரங்களிலே அறிவுரைகள் பயன் ஏற்ற இடத்தில் அறிவுரை பயன் தரவில்லை என்றால் அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாட்சியை உயர்த்துவதை அங்கே கடமையாக்குகிறார். அறிவுரை எங்கே வாய் மூலமாக கூறும்போது பயனளிக்கவில்லையோ அங்கே வாரெடுத்து திருத்துவது அமீரின் மீது தலைவரின் மீது கடமையாகி விடுகிறது. அப்ப வால் எடுத்ததுக்கு பிறகு கண்டிப்பா அங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியத்திற்கு துணை போவான், சத்தியத்திற்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். யார் அசத்தியத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் பணிய வேண்டிய கட்டாயத்திற்கு வந்து விடுவார்கள். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில நேரங்களிலே குர்ஆனை கொண்டு தடுக்காத விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆட்சியாளனை கொண்டு தடுத்து விடுகின்றான். என்ன அர்த்தம்? அதற்கு ஒரு ஆலிம் ஒருத்தர் போய் இப்படி செய்யாத இப்படி செய்யாதுன்னு சொல்லி அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, ஆனா அவன் கேட்கிற மாதிரி இல்ல. அதே நேரத்திலே அவனுடைய தவறை அறிந்த மன்னர் கலீஃபா சாட்டை எடுத்து அவனுக்கு ரெண்டு அடியை போட்டு ஜெயில தள்ளி திருந்துறியா இல்லையா என்று அவனுக்கு அந்த சாட்டையை உயர்த்தும் போது, இனிமே நான் கரெக்டா இருந்துறேன், இனிமே நான் ஒழுங்கா இருந்துறேன் என்று அவன் நேர்வழிக்கு வந்து விடுகிறான் அல்லவா. அது போன்றுதான் அல்லாஹ் சொல்கிறான், தவறின் பக்கம் சத்திய பாதையை விட்டு திரும்புகின்றவர்கள் அவர்கள் அமீருடைய அந்த அடக்குமுறை அந்த வாளுக்கு தான் பயப்படுவார்கள் என்றால் அதை கொண்டு அவர்களை சத்தியத்தின் பக்கம் கொண்டு வாருங்கள். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், அப்படி அவர்கள் ஆயுதங்களை போட்டுவிட்டு சமாதானத்திற்கு வந்துவிட்டால், சீர்திருத்தத்திற்கு வந்துவிட்டால், அவங்க பணிந்து வந்ததற்கு பிறகு அவர்கள் மீது நீங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள். உடனே அந்த கூட்டங்களுக்கு மத்தியிலே நீதமான முறையிலே இரக்கத்தை ஏற்படுத்துங்கள், எப்போதும் நீதமாகவே நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நீதவான்களை தான் நேசிக்கின்றான். இப்ப இந்த சம்பவம், அதாவது இந்த வசனம் இருக்கிறதே, புரியுதுங்களா? இதை கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்விற்கு பிறகு இந்த வசனம் இறக்கப்பட்டதாக பல மார்க்க அறிஞர்கள் சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள். என்ன சம்பவம் அது? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில சஹாபாக்கள், இந்த அப்துல்லாஹி இப்னு உபை, யார் இவர் தெரியுமல்லவா உங்களுக்கு, முனாஃபிக்குகளுடைய தலைவனாக இருந்தவன். ஆனால் ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்பாக அன்சாரிகளுக்கு மத்தியிலே, மதீனாவாசிகளுக்கு மத்தியிலே மிகப்பெரிய கண்ணியத்தில் இருந்தான். நபி அவர்கள் வந்திருக்கவில்லை என்றால் மதீனாவாசிகள் இவனைத்தான் தங்களுடைய மன்னராக தேர்ந்தெடுத்திருப்பார்கள். அப்ப எனவே நபி வந்ததின் காரணமாக, நபியின் பக்கம் எல்லோரும் திரும்பிவிட்ட காரணத்தால் இந்த நபி தனது ஆட்சியை பிடுங்கிக் கொண்டார் என்று நபியின் மீது காழ்ப்புணர்ச்சி உள்ளவனாக இருந்தான். எப்போதுமே விரோதம் கொண்டவனாக இருந்தான். வெளிப்படையிலே தன்னை முஸ்லீம் என்று அவன் அறிமுகப்படுத்திக் கொண்டாலும் வெளிப்படுத்திக் கொண்டாலும் அவ்வப்போது முஸ்லிம்களுக்கு ரசூலுல்லாஹிற்கு இடையூறு செய்வதிலே அவன் கண்ணும் கருத்துமாக இருந்தான். அப்ப பல சஹாபாக்கள் சொன்னாங்க, அப்துல்லா பின் உபை ஒரு கண்ணியம் நிறுத்தமா நம்ம போய், அவர் ஒரு மஜ்லி ஒரு சபையினுடைய ஒரு கோத்திரத்தினுடைய தலைவராக இருக்கிறாரு, அவரை போய் சந்திச்சுட்டு வருவோம், அவரை போய் பேசிட்டு வருவோம் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பணிவானவர்கள், அவர்கள் தன்னை தேடி மக்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி போவோம் என்று போகும்போது அந்த இடம், அதாவது அப்போது அப்துல்லாஹி இப்னு உபை இருந்த இடம் கொஞ்சம் சேறு சகதியுமா இருந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுதையை பயணம் செய்து செல்கிறார்கள், வாகனத்தில் செல்கிறார். அந்த இடத்துல போனவன சேறு சகதியில் அந்த தண்ணி இருந்துச்சுல, அதுல கழுதைகள் நடக்க ஆரம்பிச்சு, கொஞ்சம் வாச அடிக்க ஆரம்பிச்சு. இந்த அப்துல்லாஹி இப்னு உபை என்ன சொன்னான், உங்க கழுத நாத்தம் எனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு, கழுதையில வந்திருக்கிறீங்களே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடிந்து கொண்டான். அவ்வளவுதான். அன்சாரிகள் சுத்தி இருந்தார்களே, பொறுத்துக் கொள்வார்களா ரசூலுல்லாஹி இப்படி அவமரியாதையாக பேசுவதை? சொன்னார்கள் அன்சாரிகள், வல்லாஹி லனஸ்னு ஹிமார் ரசூலில்லாஹ் அத்யபு ரீஹம் மின்க், அப்துல்லா ரசூலுல்லாவை பார்த்தா இப்படி ஏளனமாக பேசுகிறாய், ரசூலுல்லாவுடைய கழுதையினால் ஏற்படக்கூடிய துருநாற்றம் எங்களுக்கு, நீ போடக்கூடிய ரொம்ப உயர்ந்த நறுமணத்தை விட எங்களுக்கு அதுதான் ரொம்ப நறுமணம். ரசூலுல்லாவுடைய கழுதையின் அந்த திருவாடை உனக்கு திருவாடையாக இருக்கிறது, அது எங்களுக்கு நறுமணமானது உனது நறுமணத்தை விட என்று சொன்ன உடனே இந்த பக்கம் அங்க ஒரு கூட்டம் இருந்தார்களே அப்துல்லா பின் உபையோட ரெண்டு பேருக்கும் இடையில கைகலப்பு ஏற்பட்டு விட்டது. அப்ப இதை குறித்துத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்கின்றான், இப்படி ஏதாவது ஒரு நேரத்திலே ஒரு கைகலப்பு ஏற்பட்டு விடும் என்று சொன்னால் நீங்கள் உடனே அவர்களை திருத்த முயற்சி செய்யுங்கள், அவர்களை நேர்வழிக்கு கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். அப்ப இது அமீராக தலைவராக இருப்பவரின் மீது கடமையாக இருக்கிறது. நமக்கு என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு போட்டோம் என்று அமீர் இருந்துவிடக் கூடாது. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், என்ன குறிப்பிடுகின்றார்கள், யார் பூமியின்களுடைய அமீராக இருக்கிறாரோ அவர் சத்தியத்திற்காக வேண்டி அவர் துணிந்து போராடக்கூடியவராக இருக்க வேண்டும். மூமின்களுக்கு மத்தியிலே இரண்டு கூட்டங்களுக்கு இடையிலே பிரச்சனை ஏற்பட்டு ஒரு கூட்டம் வரம்பு மீறுமையானால் அந்த கூட்டத்தை போர் செய்து சத்தியத்தின் பக்கம் கொண்டு வர வேண்டும். அப்ப இந்த இடத்திலே நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், அதாவது சஹாபாக்களுக்கு மத்தியிலே நடந்த அந்த பிரச்சனையை வைத்து இன்று பலர் சஹாபாக்களை விமர்சனம் செய்கிறார்கள். அவர்கள் இந்த ஆயத்தை சரியாக புரியாதவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏன், இந்த வசனம் சஹாபாக்களின் மூலமாக நமக்கு ஒரு செயல்முறை படிப்பினையோடு புரிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அது என்ன, சஹாபாக்களுக்கு மத்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, அதாவது ரசூலுல்லாஹ் இருக்கும் போதும் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டது, அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தார்கள், சுமூகமாக முடித்து வைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகும் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை நிகழ்ந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக ஆக்கப்படுகிறார்கள். அப்ப ஷாம் தேசத்திலே உள்ள முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பையத்து செய்து கொடுக்க அவர்கள் தாமதிக்கிறார்கள். அவர்கள் என்ன நிபந்தனை வைக்கிறார்கள், நீங்கள் உஸ்மானை கொன்றவர்களை முதலில் பழிக்கு பழி கொள்ளுங்கள், அதற்கு பிறகு கிலாபத்தை பற்றி முடிவு செய்வோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். கொஞ்சம் கவனமா கேளுங்க, இது ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு நுணுக்கமான விஷயம், ஆனால் நீங்கள் எல்லாம் புரிந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் இதை வைத்துத்தான் பலர் சஹாபாக்களை விமர்சனம் செய்கிறார்கள், விமர்சனத்திற்கு இதை முக்கியமான ஒன்றாக அவர்கள் கொண்டு வந்து வைக்கிறார்கள். பாருங்க, நீங்க சஹாபாக்கள் சஹாபாக்கள் சொல்றீங்களே, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலையா ஜமல் யுத்தத்தில், அவங்க ரெண்டு பேரும் சிஃபி யுத்தத்தில் சண்டை போட்டுக் கொள்ளலையா, ஒருத்தர் ஒருத்தரை வெட்டி கொள்ளலையா என்றெல்லாம் சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள். இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பெரும் மூத்த சஹாபாக்கள் எல்லாம் மதீனாவிலே இருக்கிறார்கள். உஸ்மான் அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக எனக்கு கிலாபத்துக்கு பயிர் செய்து கொடுங்கள் என்று கிலாபத்தை தேடி சென்றார்களா, அல்லது பத்ரு உஹதிலே அஹ்சாபிலே ஹுதைபியாவிலே கலந்து கொண்ட மூத்த சஹாபாக்கள் அலியை கலீஃபாவாக நியமித்தார்களா? யார் நியமித்தது சொல்லிக்கொண்டு வாங்க. பத்ரு உஹத் அஹ்சாப் ஹுதைபியாவிலே கலந்து கொண்ட மதினாவிலே வாழ்ந்த மூத்த சஹாபாக்கள் கலீஃபாவாக நியமித்தார்கள். எப்போது மதினாவிலே உள்ள மூத்த பெரியவர்கள் கலீஃபாவை மஷூரா செய்து முடிவு செய்து விட்டார்களோ, ஏனைய முஸ்லிம் பகுதிகளிலே உள்ள மக்கள் அவரைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் இஸ்லாமிய மரபாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தார்கள். இறந்தபோது அப்போது அரபு பிரதேசத்திலே இஸ்லாம் பரவி இருந்தது. கிலாபத் எங்கே முடிவு செய்யப்பட்டது? மதினாவிலே முடிவு செய்யப்பட்டது. அபூபக்கர் கலீஃபா என்று அறிவிப்பு செய்யப்பட்ட உடனே ஏனைய முஸ்லிம் பகுதிகளில் உள்ள மக்கள் எல்லாம் ஏற்றுத்தான் ஆனார்கள். அதுபோன்று பல படைகளுடைய தளபதிகள் அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். உமரை கலீஃபாவாக நியமனம் செய்தது யார்? உமரை கலீஃபாவாக நியமனம் செய்தது அபூபக்கர் ரலியல்லாஹு கலீஃபா. அதை ஏற்றுக்கொள்ள வைத்தார்கள். ஒரு காகிதத்தில் எழுதி எல்லார்ட்டையும் பையத்து வாங்குறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இதில் உமருடைய பெயர் எழுதப்பட்டிருந்தாலும் அதற்கு நான் பயிற்சி செய்து கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அப்ப மதினாவாசிகள் பயம் செய்து கொடுத்து விட்டார்கள். அடுத்து தூரத்தில் உள்ள மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுத்தான் ஆக வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகும் போது ஷூராவுடைய அந்த மஜ்லிஸை ஒன்று கூட்டி அவர்களுக்கு மத்தியிலே உங்களில் ஒருவரை நீங்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், ஆறு பேரை நிர்ணயித்தார்கள். இப்ப இதுல ஏதாவது மெஜாரிட்டி பிரச்சனை சமமாகிட்டா அப்துல்லா இப்னு உமரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது நாலு பேரும் ஒரு அபிப்பிராயம், ரெண்டு பேரும் ஒரு அபிப்பிராயம் இருந்தா இப்ப நாலு பேருடைய அபிப்பிராயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அஞ்சு பேரா இருந்தா அஞ்சு பேருடைய அபிப்பிராயம். இல்ல மூணு மூணு சமமாயிட்டீங்க இப்ப, அப்ப அப்துல்லா இப்னு உமரை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். அவர் எந்த பக்கம் போறாரோ அது நாளாக ஆகிடும், அவருடைய அவரை நீங்கள் அமீராக ஆக்கி விடுங்கள் என்ற ஆலோசனை சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அமீராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இப்ப இந்த உஸ்மான் அவர்கள் அமீராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் இஸ்லாம் எதுவரை பரவிவிட்டது? மிஸ்ர் வரை பரவிவிட்டது, யமனுக்குள்ளே ஊடுருவி விட்டது, ஈராக் ஈரானுக்குள் ஊடுருவி விட்டது. கேள்விப்பட்ட அத்தனை தளபதிகளும் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப அதே போலதான் உஸ்மான் கொல்லப்பட்டதற்கு பிறகு அலியை தேர்ந்தெடுத்தது யார்? மதீனாவாசிகள். அதுவும் யார்? அபூபக்கருடைய காலத்திலிருந்து கிலாபத்தில் யார் ஷூராவில் இருந்தார்களோ அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அப்ப அந்த அடிப்படையில் மாவியார் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்திருக்க வேண்டும்? ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் முதலிலே. ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன சொன்னார்கள்? முதலிலே கொலைக்கு பழி வாங்குவோம், அதற்கு பிறகு கிலாபத்தை செய்வோம். அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு மூத்த சஹாபாக்கள் அவர்களுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புகிறார்கள். கலீஃபாவை முடிவு செய்தால்தானே கலீஃபாவுக்கு அதிகாரம் இருக்கும் கொலை செய்தவர்களை பழி வாங்குவதற்கு. கலீஃபா என்றால் யார் என்றே நீங்கள் முடிவு செய்யவில்லை என்றால் யார் பழி வாங்குவது? அப்ப சத்தியம் யாரோடு இருந்தது? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடும் மதினாவில் இருந்து சஹாபாக்களோடும் இருந்தது. அப்ப முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இந்த விஷயத்திலே இஜ்திஹாதிலே தவறு வைத்தவர்களாக இருந்தார்கள். அப்ப சமாதானத்துக்கு கூப்பிடுறாங்க, நீங்க இணங்கி வந்துடணும் சொல்லி அவங்க மறுக்கிறாங்க. ஏற்படலாம், இது ஒரு பெரிய விஷயம் அல்ல, புரியுதுங்களா? அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கட்டளையை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிலை நிறுத்துவதற்கு அங்கே கடமைப்படுகிறார்கள், புரியுதா இல்லையா? அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சண்டை செய்தார்கள். எந்த அடிப்படையில் சண்டை செய்தார்கள்? அஹ்சாபுடைய அத்தியாயத்தின் அத்தியாயத்தின் இந்த ஒன்பதாவது வசனத்தின் அடிப்படையில் தான் ஒரு கூட்டம், மூமின்களிலே ஒரு கூட்டம் அப்ப சண்டை செய்து, அல்லது இந்த சத்தியத்திலிருந்து, சத்தியம் என்பது நிறைய, அதுல இந்த ஒரு விஷயத்தில் சத்தியத்திலிருந்து விலகிக் கொள்ளக்கூடிய கூட்டத்தையும் அல்லாஹ் மூமின் என்று சொல்லி அவர்கள் சத்தியத்திலிருந்து திரும்பும் போது அவர்களிடத்திலே சண்டை செய்தாவது அவர்களை சத்தியத்தின் பக்கம் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறானே, அந்த கட்டளையின் அடிப்படையில் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சண்டை செய்தார்களே தவிர, இவர்கள் சொல்வதை போல ஆட்சிக்காக சண்டை செய்து கொண்டார்கள், ஒருவரை ஒருவர் கொள்வதற்காக செய்து கொண்டார்கள் என்பது அறவே கிடையாது. அல்லாஹுவின் கட்டளை இப்படி இருக்கவில்லை என்றால் நிச்சயமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விட்டு கொடுத்திருப்பார்கள், சண்டை செய்திருக்க மாட்டார்கள், புரியுதுங்களா இல்லையா? அப்ப இதை வைத்துக் கொண்டு சஹாபாக்களின் மீது விமர்சனம் செய்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. மாறாக சஹாபாக்களுடைய அந்த நிகழ்வு குரானை அவர்கள் முழுமையாக பின்பற்றினார்கள், நபியினுடைய கட்டளையை முழுமையாக பின்பற்றினார்கள் என்பதற்கு தான் அது ஆதாரமாக இருக்கும். அப்ப கடைசியில் அல்லாஹ் முடிக்கும் போது வஅஜிலு அய்யுஹல் முஃமினூன ஃபீ ஹுக்மிக்கும் பைன மன் ஹக்கம்தும் பைனஹும், நீங்க யாருக்கு மத்தியில் தீர்ப்பு செய்தாலும் சரி நீதமாகவே தீர்ப்பு செய்யுங்கள், நீதவான்களை தான் அல்லாஹ் விரும்புகிறான். இன்னமல் முஃமினூன இக்வதுன், மூமின்கள் சகோதரர்களாக இருக்கிறார்கள். ஃபஸ்லிஹு பைன அகவைக்கும், எப்போதும் உங்கள் சகோதரர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சீர்திருத்தத்தையே ஏற்படுத்துங்கள். வத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துரஹமூன், நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள். அப்ப நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய கருணைக்கு குர்ஆனிலே பல காரணங்களை, பல சிஃபத்துகளை அல்லாஹ் சொல்கிறான், எதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நாம் அடைய முடியும், புரியுதா இல்லையா? அப்ப அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பல இடங்களிலே சொல்வது ஒற்றுமையை சொல்கிறான், இணக்கத்தை சொல்கிறான், தக்வாவை சொல்கிறான். அதைத்தான் இந்த இடத்திலும் அல்லாஹ் வலியுறுத்துகிறான், அதுபோன்று நீதத்தை. அப்ப நீங்கள் சமூகத்திலே நீதமாக நடப்பது, ஒருவருக்கொருவர் இணக்கமாக நடப்பது, சுமூகமாக நடப்பது, அல்லாஹுவை பயந்து நடப்பது, இதன் மூலமாக அல்லாஹுடைய கருணை வரும். அப்ப இந்த தன்மை இல்லாமல் அல்லாஹுடைய கருணையை வெறும் இபாதத்துகளை கொண்டு மட்டும் நாம் எதிர்பார்த்து விட முடியாது. இபாதத்துகளும் அல்லாஹுடைய கருணைக்கு ஒரு காரணம். அதுபோன்று சமூக வாழ்க்கையிலே, சமுதாய அந்த ஒற்றுமையிலே, அதிலும் மூமின்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு ஏற்ப அவர்கள் தங்களை அமைத்துக் கொண்டால்தான் அல்லாஹுடைய கருணைக்கு ஆளாகுவார்கள். அப்ப அல்லாஹுடைய ரஹமத்தை இரண்டு வகையாக நாம் சொல்லலாம். ஒன்று என்ன, கல்புக்கு இறங்கக்கூடிய ரஹமத். அது என்ன, ஒரு மனிதன் தொழும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே நிம்மதியை பார்ப்பான். ஒருவன் திக்ர் செய்யும் போது அவனுடைய உள்ளத்திலே நிம்மதியை உணர்வான். ஒருவன் குர்ஆன் ஓதும் போது அவனுடைய உள்ளத்திலே நிம்மதியை உணர்வான். அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்கை இலகுவாக்கி தருவான். பாவங்களை விட்டு விலகி வணக்க வழிபாடுகளை செய்யும் போது, ஒரு சுத்தமானவனாக நன்மையுடையவனாக இருக்கும் போது அல்லாஹு தஆலா அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்து, அவனுக்கு ஒரு ஆஃபியத்தை கொடுத்து, அவனுக்கு ஒரு ராகத்தை கொடுத்துக் கொண்டிருப்பான். இது ஒரு ரஹமத். புரியுதுங்களா? இன்னொரு ரஹமத் என்ன, சமுதாய அடிப்படையிலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரஹமத். அது என்ன ரஹமத்? அது சமுதாயத்திலே பாதுகாப்பு இருக்கும், கண்ணியம் இருக்கும், ஒருவர் ஒருவருக்கு விட்டுக் கொடுத்தல் அந்த தன்மை இருக்கும், சமுதாய மக்களுக்கு மத்தியிலே உறவை பேணுதல், நெருக்கத்தை பேணுதல், ஒருவர் ஒருவரை மதித்தல் அது இருக்கும். அப்ப சமுதாயத்தின் அடிப்படையில் அல்லாஹ் செய்யக்கூடிய ரஹமத் என்பது இந்த சமூக அடிப்படையிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய பண்புகளை பேணும் போதுதான் அவற்றை பெற முடியும். இப்ப நம்ம சமுதாயத்தை பொறுத்தவரை இபாதத்தில் உள்ளவர்கள் குறைந்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. இபாதத்தில் உள்ளவர்கள் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மஸ்ஜிதுகள் நிரம்புகின்றன. ஹஜ்ஜுக்கு பார்த்தால், உம்ராவுக்கு பார்த்தால் ஒவ்வொரு ஆண்டும் கூட்டம் நிரம்பிக் கொண்டுதான் போகிறது. மஸ்ஜிதுகளை பார்த்தால் ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய மஸ்ஜிதுகள் எழுப்பப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. அப்ப இதன் மூலமாக தனிநபர் ரஹமத் என்பது அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் சமூகத்தின் அடிப்படையிலான ரஹமத் என்பது அங்கே இழந்த ஒன்றாக இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? இபாதத்தின் மூலமாக தனிநபருக்கு அல்லாஹ் என்ன ரஹமத்தை வாக்களித்திருக்கிறானோ அந்த ரஹமத்தை இபாதத்தின் மூலமாக அடைந்து கொள்கிறோம். ஆனால் சமூகம் என்று வரும்போது, சமுதாயம் என்று வரும்போது, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன அறிவுரைகளை சொன்னார்களோ அந்த அறிவுரைகள் பின்பற்றப்படாத காரணத்தால் அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் மன்னிப்பானாக. இந்த சமுதாயத்திலே அல்லாஹுடைய ரஹ்மத், அதாவது நமக்கு மத்தியிலே ஒற்றுமையோ இணக்கமோ பரஸ்பர அன்போ உறவுகளை பேணுவதோ, அல்லது நமக்கு மத்தியிலே பலமோ எதிரிகள் நம்மை பார்த்து பயப்படுவதோ இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? சமூக அடிப்படையிலே உள்ள அல்லாஹுடைய கட்டளைகள் பின்பற்றப்படாமல் இருக்கின்றன. ஒருவர் நல்ல தொழுகையாளியாக இருக்கிறார், ஆனால் உறவை துண்டித்து வாழ்பவராக இருக்கிறார். ஒருவர் அல்லாஹ்வுடைய ஹக்குகளை நிறைவேற்றுகிறார், ஆனால் அடியார்களுடைய ஹக்குகளை, ஹக்கு என்றால் உரிமைகள், கடமைகள், அல்லாஹ்வுடைய ஹக்குகளை கடமைகளை சரியாக பேணுகிறார், ஆனால் அடியார்களுக்கு அல்லாஹ் செய்ய வேண்டும் என்று சொன்ன ஹக்குகளை அவர் பாழாக்கிக் கொண்டிருக்கிறார். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது மார்க்கத்தை நீதமாக வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஹக்குகளிலும் நீ வரம்பு மீறிவிடக் கூடாது, அடியானுடைய ஹக்குகளிலும் நீ வரம்பு மீறிவிடக் கூடாது. ஆகவேதான் அடுத்துள்ள வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுடைய ஹக்குகளை குறித்து சொல்கிறான். எப்படி ஆரம்பிக்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே. யாரை யாரை? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டவர்களே. லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின், ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை ஏளனமாக பேசிவிட வேண்டாம். அஸ அன் யகூனு கைரம் மின்ஹும், ஏளனமாக பேசப்பட்டவர்கள் ஏளனமாக பேசியவர்களை விட சிறந்தவர்களாக, மேன்மையானவர்களாக இருக்கலாம். வலா நிசாஉம் மின் நிசாஇன், பெண்கள் பெண்களை ஏளனமாக பேசிவிட வேண்டாம். அஸ அன் யகூன கைரம் மின்ஹுன்ன, பேசப்பட்ட பெண்கள் பேசியவர்களை விட மேன்மையானவர்களாக இருக்கலாம். என்ன சொல்ல விரும்புகிறான் அல்லாஹு தஆலா? சஹாபாக்கள் தாபிஈன்கள் பல விளக்கங்களை சொல்கிறார்கள். குறிப்பாக என்னென்ன விஷயங்கள் இதற்குள்ளே அடங்கும்? அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருந்தால், நீங்கள் செல்வந்தன் என்ற காரணத்தால் ஏழையை கேவலமாக பார்த்து விடாதீர்கள். அவனை நீங்கள் தரக்குறைவாக கருதி விடாதீர்கள். நீங்கள் அழகானவர்களாக இருந்தால் அழகற்றவர்களை, நீங்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் அறிவிலே குறைந்தவர்களை, இப்படி உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு மேன்மையை வைத்து உங்களை விட குறைவாக உள்ளவர்களை நீங்கள் ஒரு மட்டமாக, ஒரு ஏளனமாக, ஒரு அற்பமாக நீங்கள் மதித்துவிட வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வெளிப்படையான நியமத்தை கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் உங்களை மேன்மையானவர்களாக நினைத்து மற்றவர்களை நீங்கள் மட்டம் தட்டினால், புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யாரை கேவலமாகவோ அர்ப்பணமாகவோ பார்த்தீர்களோ அவர்களுடைய கல்விலே உள்ள, அவர்களுடைய உள்ளத்திலே உள்ள அந்த ஈமான், அந்த தக்வா, இறையச்சத்தின் அடிப்படையிலே உங்களை விட அவர்கள் அல்லாவிடத்திலே உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். உங்களை விட அல்லாவிடத்திலே அவர்கள் மேன்மை உடையவர்களாக இருப்பார்கள். நாளை மறுமையிலே வந்து நீங்கள் வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலைக்கு ஆளாகி விடுவீர்கள். செல்வத்தால், அழகால், அல்லது ஏனைய வஸ்துக்களால் நீங்கள் பெருமை பேசி பிறரை மட்டம் தட்டி கொண்டிருந்தீர்களே என்று பாருங்கள், யாரை நீங்கள் அற்பமாக பார்த்தீர்களோ, கேவலமாக பார்த்தீர்களோ, அவர்கள் அந்தஸ்தால், பதவியால் உங்களை விட உயர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் தாழ்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்ற நிலைமை ஆகிவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பதாக. அப்ப எந்த விதத்திலும் ஒரு மூமின் இன்னொரு மூமினை கேவலமாக அற்பமாக பார்த்துவிடக் கூடாது, எந்த விதத்திலும் சரி குத்தி பேசிவிடக் கூடாது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களை குத்தி பேசாதீர்கள். நீங்கள் உங்களை, வலா தல்மிசு அன்புசக்கும், அதாவது நீங்கள் உங்கள் சகோதரனை குத்தி பேசுவது எப்படி குத்தி பேசுறது? அவரிடத்தில் இருக்கக்கூடிய குறையை வைத்து அவரை பரிகாசமாக, ஏளனமாக பேசுவது அப்படி நீங்கள் செய்யாதீர்கள். வலா தனாபசு பில் அல்காப், நீங்கள் பட்டப்பெயர்களை கொண்டு அழைக்காதீர்கள். அப்ப பட்டப்பெயர்களிலே இரண்டு வகையான பேர். ஒன்று என்ன? அவருடைய நன்மையை, அவருடைய அழகிய குணத்தை பறைசாற்றும் விதமாக இருக்கக்கூடிய பெயர்கள். இது வரம் மீறி புகழாமலும் அவருடைய தற்பெருமைக்கு காரணமாக அமையாமலும் இருக்கும்போது இது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அவரை கேவலப்படுத்தும் விதமாக, அவருடைய வம்சத்தை கேவலப்படுத்தும் விதமாக, அல்லது ஏதாவது அவருடைய பண்புகளில் ஒரு பண்பை கேவலப்படுத்தும் விதமாக நீங்கள் அவருக்கு பட்டப்பெயர் வைத்துக் கொள்ளாதீர்கள். அந்த காலத்தில் குறைஷிகளுக்கு மத்தியிலே, அரபுகளுக்கு மத்தியிலே இந்த வழக்கம் இருந்தது. ஒவ்வொரு இனத்தார்களும் அவர் அவர்களுக்கென்று பலவிதமான பட்டப்பெயர்களை சூட்டுவார்கள். அவர்களை அந்த பட்டப்பெயர்களை கொண்டே அழைப்பார்கள். சில நேரத்திலே அந்த பெயர்களை கொண்டு அழைக்கும் போது பிரச்சனை ஏற்பட்டு சண்டை சச்சரவுகள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டு, அப்ப இஸ்லாம் வந்ததற்கு பிறகு அவர்கள் எந்த பட்ட பெயர்களை கொண்டு அறியப்பட்டிருந்தார்களோ அந்த பட்ட பெயர்களை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் அழைத்த போது அது அவங்களுக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இந்த பட்ட பெயர்கள் அவங்களா சூட்டி கொண்டது கிடையாது. யாரு சூட்டுறது? ரெண்டு ஆப்போசிட் பார்ட்டி இருப்பாங்க, குடும்பம் இருப்பாங்க. இவங்க அவருக்கு பேர் வைப்பாங்க, அவர் இவருக்கு பேர் வைப்பாரு. தமிழ்நாட்டில் கூட நிறைய கிராமங்கள் இருக்குது, நிறைய முஸ்லீம்களுடைய ஊர்கள் இருக்குது. அந்த ஊர்ல நீங்க அத்தா பேரை சொன்னாலும் தெரியாது, அம்மா பேரை சொன்னாலும் தெரியாது, உங்க பேரை சொன்னாலும் தெரியாது. உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பட்ட பேர் இருக்கும், நெட்டையம், குட்டையம், மடையம், என்னென்னமோ பேர் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ் அக்பர், அந்த மாதிரி பேர்கள் நிறைய இருக்கும். இந்த பேர் அவரே வச்சுக்கிட்டாரா? அவரே என் குடும்பத்துக்கு நான் நெட்டையனு வச்சுக்கிறேன், நான் குட்டையனு வச்சுக்கிறேன், அல்லது வேற மாதிரி அந்த மாதிரி வச்சிருப்பாங்களா? வச்சிருக்க மாட்டாங்க. யார் வைக்கிறது? யாராவது அவருக்கு எதிரான ஒருத்தர் அந்த பேரை வச்சு பஜார்ல டீ கடையில உட்காந்து முதல் தடவை பிஸ்மில்லான்னு சொல்லி போனி பண்ணுவாரு, அப்படியே நாவல பரவி போயிடும். அன்னைக்கு ஒரு 50 பேருக்கு மத்தியில் அது சீக்கிரமா ஈஸி தானே, 50 பேருக்கு மேல, அடுத்து 500 பேரா சமுதாயம் மாறி, அடுத்து 5000 மாறினாலும் கூட ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி வச்சாங்க பாருங்க பேரு. அந்த பேரை இன்னைக்கு ஊர்ல போய் சொன்னாதான் ஆளை தெரியுமே தவிர, வீட்டை தெரியுமே தவிர, இல்லைன்னா தெரியவே தெரியாது. நீங்க போய் ஒரு சில ஊர்கள்ல பள்ளிவாசல் பேரு, 25 நம்பர் வீடு எது எங்க இருக்குன்னு கேட்டா தெரியவே தெரியாது. யாருங்க நீங்க பாக்கணும், மகையரா என்னங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. என்ன அறிவுரை சொல்கிறான்? இந்த மாதிரியான கெட்ட பெயர்களை நீங்கள் வைக்காதீர்கள். அதாவது ஒருவர் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர் இந்த மாதிரியான கெட்ட பெயர்களை வைப்பாரே, ஆனால் இது ஒரு பாவம், அந்த பாவத்தை நீங்கள் ஏன் சம்பாதிக்கிறீர்கள்? இது ஒரு கருத்தா? இன்னொரு கருத்து என்ன? அதையும் சஹாபாக்கள் மூலமாக நாம் அறிய வருகிறோம். ஒன்று, அவருடைய செயல் ரீதியாக ஏற்படக்கூடிய, அதாவது மன்னிக்கணும், அவருடைய குடும்ப பெயர்களை அவர்களை அழைப்போம். இன்னொன்று விஷயம் என்னவென்றால், சில நேரங்களில் மனிதன், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், பாவம் செய்திருக்கலாம். ஏதாவது ஒரு பாவம், உதாரணத்துக்கு ஒருத்தர் திருடிட்டார், அதற்கு பிறகு அவர் தௌபாவும் செய்துவிட்டார், அதற்குரிய தண்டனையும் அவருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, அவரும் திருந்தி நல்லவராக வாழ்கிறார். அப்படி வாழ்கிற போது இவர் யாருங்க, இவர் இந்த மகன் யாருங்க, இவர் யாருங்க, அதான் அந்த திருநான் அவன் மாமா இவன், எப்படி அந்த திருநான்ல அந்த வீட்டு பையன் தான் இவன். இதை அல்லாஹ் கண்டிக்கின்றான். ஒருவர் தவறு செய்து திருந்தியதற்கு பிறகு அந்த தவறை கொண்டு நீங்கள் அவரை அழைக்காதீர்கள், அந்த தவறோடு சேர்த்து அவரை நீங்கள் பேசாதீர்கள். ஏனென்றால் அல்லாஹ் உங்களையும் அப்படி சோதித்து விடலாம். அல்லாஹ் பாதுகாப்பான அல்லது யா காஃபிர் அல்லது யா ஃபாசிக் யா ஃபாஜிர் என்று அவன் செய்த பாவத்தை குறித்து சொல்வது. அல்லது சில நேரங்களில் இப்படியும் நிகழ்வதுண்டு. கவன மக்களுங்க, ரசூல் சல்லா அலி சொல்லம் காலத்தில் கூட அந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் நடந்துச்சு. அதுக்கு நபி சொல்லா அலி சொல்லம் ரொம்ப கோபப்பட்டாங்க. யகுதிகளோ அல்லது நசரானிகளோ முஸ்லீமாக இருப்பாங்க, ஏதாவது சண்டை வந்த உடனே உன்ன தெரியாது நீ யகுதி தானே அப்படின்ற. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப இந்த மாதிரி நேரத்தில் ரசூல் சல்லா அலி சொல்லம் ரொம்ப கோபப்பட்டுக்கிறாங்க. ஒரு நேரத்தில் ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா நபியினுடைய இன்னொரு மனைவி விஷயத்தில், அந்த யகூதி பெண்ணுக்கா நான் வந்து விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு மாசம் ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கே போல. தன்னுடைய மனைவியாக இருந்தாலும், தான் நேசிக்கிற மனைவியாக இருந்தாலும், அல்லாஹ் குர்ஆனிலே சிறப்பித்து சொன்ன ஒரு பெண்ணாக இருந்தாலும், அல்லாஹுவே தனக்கு திருமணம் முடித்து வைத்த ஒரு பெண்ணாக இருந்தாலும், எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீரத்தை பேணினார்கள்? அப்ப எந்த வகையிலுமே ஒருவரை அவருடைய பழைய பண்பை வைத்து குத்தி பேசுவதற்கு அனுமதி இல்லை. இன்று கூட சில முஸ்லிம்களுக்கு மத்தியில இந்த மாதிரியான ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது. ஒருவர் முஸ்லீம் ஆகி வந்திருப்பார், அவர் அப்பதான் சமுதாயத்திலே பழக ஆரம்பித்திருப்பார், ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருப்பார், இன்னும் இஸ்லாமிய ஒழுக்கங்கள் சமூக முஸ்லிம் சமூகத்தினுடைய பண்பாடுகளை அறியாதவராக இருப்பார். அவர் ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டார், அதான் பழைய புத்தி வந்துருச்சுல உனக்கு. இந்த மாதிரியான பேச்சுகள் இருக்கிறது, அல்லாவுக்கு பிடிக்காத பேச்சுகள். அல்லாவுக்கு நீ அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தானே, நீ அதுல இருந்து வந்தவன் தானே, அதனால ஒன்றாது இருக்கத்தான், இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு முறை அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கருப்பியின் மகனே என்று சொல்லிவிட்டார்கள். ஹபஷாவில் இருந்து வந்தார்கள், கருப்பியின் மகனை எப்படி சௌதா என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டார்கள். உன்னிடத்தில் இன்னுமா அந்த மடமை காண, அறியாமை காண அந்த பண்பு இருக்கிறது. ரொம்ப கோபப்பட்டார்கள். அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வருத்தம் அழுகை. பிலால பிடிச்சுக்கிட்டு, நான் கீழே படுத்துக்கிறேன், என் கண்ணத்துல உன் காலை வச்சு தேய் தேய்ன்னு தெய், அப்பதான் இந்த அபூதருடைய பெருமை போகும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுக்காக உங்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறார். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்திலே பெருமை கொள்வதற்கோ பிறரை கேவலமாக பேசுவதற்கோ எந்த வகையிலும் அனுமதியே கிடையாது. அடுத்து அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மத். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கதீரம் மினஸ்ஸன்னி, நீங்கள் வீணான சந்தேகங்களை கொள்ளாதீர்கள், தவிர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்களில் பெரும்பாலான எண்ணங்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஓ, இவர் இப்படி செஞ்சிருப்பாரோ, இவர் நம்மளை பத்தி இப்படி பேசியிருப்பாரோ, இவர் தான் இதை செஞ்சதோ என்றெல்லாம் நீங்கள் வீணான சந்தேகங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். இன்னி இஸ்மோன், எண்ணங்களில் சில பாவமான எண்ணமாக இருக்கும். பெரும்பாலான எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள். ஏன் பெரும்பாலான எண்ணங்களை அல்லாஹ் தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறான்? சில எண்ணம் தவறானது, நீங்கள் நல்லதைத்தான் எண்ணுகிறோம் என்ற அடிப்படையிலே இப்படியே எண்ணி எண்ணி யூகித்து யூகித்து எது பாவமாக இருக்குமோ அந்த எண்ணத்துக்குள் நீங்கள் விழுந்து விடலாம். ஆகவே நீங்கள் இந்த யூகங்களை, இந்த எண்ணங்களை, ஒருவரை பற்றி தப்பான அபிப்பிராயம் கொள்வதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். அவருடைய வெளிப்படையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறதோ அதை பற்றி நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். அவர் அப்படி செய்திருப்பாரோ, அவர் இப்படி செய்திருப்பாரோ என்றெல்லாம் நீங்கள் யூகங்களை வரவைக்காதீர்கள், அல்லது அவரை அவருடைய குறைகளை தேடாதீர்கள். இப்படின்னு சொன்னா சில நேரங்களில் மக்கள் செய்யற வழக்கம், இப்ப ரெண்டு கூட்டமா சில நேரத்தில் புரியும் பொழுது அங்க இவர் ஒருத்தர் சிஐடி வச்சிருப்பார், இங்க அவர் ஒருத்தர் சிஐடி வச்சிருப்பார், அவர் சொல்றத இவர்கிட்ட வந்து இவர் சொல்வாரு, இங்க சொல்றது அங்க போய் சொல்வாங்க. ஆனா பார்க்கும்போது எப்படி இருப்பாங்க, இவர் இவங்களுக்கு வேண்டியவங்க மாதிரியும் அவங்க அவங்களுக்கு வேண்டியவங்க மாதிரியும். இப்ப இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள். வலா தஜஸ்ஸு, பிறருடைய குற்றங்களை தேடுவதற்காக தஜஸ்ஸுஸ் என்று சொன்னா இந்த சிஐடி வேலை பார்க்கறதுன்னு அர்த்தம், ஜாசூஸ் என்று சொன்னால் ஒற்றர் வேலை பார்ப்பது. அந்த மாதிரியான செயல்களை நீங்கள் செய்யாதீர்கள். வெளிப்படையா தெரிஞ்சிச்சா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முடிவு செய்து கொள்ளாதீர்கள், துருவி துருவி பின்னால் நீங்கள் சென்று கொண்டிருக்காதீர்கள். அடுத்து முக்கியமான விஷயம், உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேசிவிட வேண்டாம். உங்களில் ஒருவர் தனது சகோதரனின், அதாவது தனது இறந்துவிட்ட சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிட விரும்புவாரா? அதை நீங்கள் வெறுக்கிறீர்களே, அது உங்களுக்கு வெறுக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹுவின் பக்கம் திரும்பி வந்துவிட்டால், அல்லாஹுவின் பக்கம், அல்லாஹ்வுடைய கட்டளையின் பக்கம் நீங்கள் திரும்பி வந்துவிட்டால் அல்லாஹும் உங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான். உங்கள் மீது அல்லாஹ் கருணை காட்ட தயாராக இருக்கிறான். அப்ப இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று வீணான யூகங்களை கண்டிக்கின்றான், ஒரு பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராய்வதை கண்டிக்கிறான், புறம் பேசுவதை கண்டிக்கிறான். அப்ப இந்த புறம் என்று வரும்போது புறம் என்றால் என்ன? ஒரு முஸ்லிமை பற்றி அவர் வெறுக்கக்கூடிய விஷயத்தை, அவர் பற்றிய வெறுக்கக்கூடிய விஷயத்தை அவருக்கு பின்னால் பேசுவது. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாங்கள் பேசுகிற அந்த பேச்சு அவரிடத்திலே இருந்தாலுமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், இருந்தால் அவரை புறம் பேசியவராக நீங்கள் ஆவீர்கள், அது இல்லை என்றால் அவர் மீது பழி சுமத்தியவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அப்ப அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாவம் புறம் பேசுவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனுடைய அந்த அசிங்கத்தை கண்டிக்கும் போது எப்படி கண்டிக்கிறான் என்றால், தனது சொந்த உடன் பிறந்த சகோதரன் இறந்து அவன் மையத்தா கிடக்கும் போது அவனுடைய சதையை வெட்டி சாப்பிடுறது உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காத எவ்வளவு வெறுப்பாக இருப்பீர்கள். அப்படித்தான் உங்களுடைய ஒரு முஸ்லிமான சகோதரரை பற்றி, அவர் விரும்பாத ஒன்றை அவரை பற்றி நீங்கள் அவருக்கு மறைவிலே பேசுவது அவ்வளவு பெரிய வெறுக்கத்தக்க செயல் அல்லாஹ்விடத்தில் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிக்கின்றான். மக்களே, நீங்கள் எதை வைத்து ஏற்ற தாழ்வு காட்டுகிறீர்கள்? படைத்தது நான். எந்த மொழியில், எந்த இடத்தில், எந்த இனத்தில், எந்த சமூகத்தில் என்று உங்களை படைத்தது நான். எனவே நீங்கள் உங்களது படைப்பை வைத்து, உங்களது நிறத்தை வைத்து, உங்களது மொழியை வைத்து நீங்கள் ஏற்றத்தாழ்வு பேதமை காட்டக்கூடாது. நாம் தான் உங்களை ஒரு ஆணிலிருந்து ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். கொஞ்சம் அல்லாக்கும் சுடுபாயில், நாமே உங்களை பல கோத்திரங்களாக பல கிளைகளாக ஆக்கி வைத்திருக்கிறோம். அதன் நோக்கம் என்ன? உங்களுக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வுக்காக வேண்டிய அல்ல, அல்லது நீங்கள் பாரபட்சம் காட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, நீங்கள் சமநிலை தவறி ஒருவர் ஒருவரை கேவலமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. உங்களுக்கு மத்தியிலே மாரிஃபத், ஒருவர் ஒருவரை பற்றி அறிமுகம் இருக்க வேண்டும், அவர் இன்ன கோத்திரத்தைச் சேர்ந்தவர், இன்ன குடும்பத்தைச் சேர்ந்தவர். இதை நீ யாருக்கு விற்றாய், இதை நீ யாருக்கு கொடுத்தாய், யாரிடமிருந்து இதை வாங்கினாய், உனது பிள்ளையை யாருக்கு மனம் முடித்து கொடுத்தாய், உனது பிள்ளைக்கு எங்கிருந்து நீ பெண்ணெடுத்தாய் என்று ஒரு அறிமுகத்திற்காக, சமூக தொடர்புகளுக்காக வேண்டிதான் அல்லாஹ் கோத்திரங்களை கிளைகளை ஏற்படுத்தினானே தவிர, நிறங்களை ஏற்படுத்தினானே தவிர, உலகளாவிய ஒரு அறிமுகத்திற்காக மொழிகளையும் முகங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறுபடுத்தினானே தவிர எதற்காக அல்ல, அதன் அடிப்படையிலே சமூக வேறுபாடு காட்டுவதற்காக அல்ல, அதன் அடிப்படையிலே உயர்வு தாழ்வின் வேற்றுமையை காட்டுவதற்காக அல்ல. அல்லாஹு தஆலா அவனது முடிவை சொல்கிறான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களிடத்திலே அல்லாஹுவிடத்திலே கண்ணியத்திற்குரியவர், உங்களில் யார் அதிகமாக அல்லாஹுவை பயப்படுகிறாரோ அவர்தான். அப்ப தக்வாவின் அடிப்படையில் தான் கண்ணியம். இது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அந்த 23 வருஷ காலத்திலே ஐயாமுல் ஜாஹிலியாவிலே அரபுகளுக்கு மத்தியில் இருந்த அத்தனை குலப்பெருமைகளையும் கோத்திர கர்வங்களையும் ஒழித்து கோத்திரத்திற்கு குலத்திற்கு அல்லாஹ் படைப்பின் அடிப்படையிலே கண்ணியத்தை கொடுத்திருந்தாலும், அந்த கண்ணியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், அந்த உயர்வு உங்களுக்கு அல்லாவிடத்திலே போற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு தக்குவா இருக்க வேண்டும், உங்களிடத்திலே இரையற்றம் இருக்க வேண்டும். அது இருந்தால்தான் உங்களுக்கு அல்லாவிடத்திலே மதிப்பே தவிர, குறைஷி வம்சத்திலே பிறந்த காரணத்தால், அல்லது அரபு வம்சத்திலே பிறந்துவிட்ட காரணத்தால் தான், அல்லது இப்ராஹிம் நபியுடைய சமுதாயத்திலே பிறந்துவிட்ட ஒரே காரணத்தினால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்தை பெற்றுவிட முடியாது. இன்னல்லாஹ அலீம், அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவன். யார் எந்த பண்பிலே இருக்கிறார், யாருக்கு என்ன தகுதி என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹ் அறிந்தவன். ஹபீருன், அல்லாஹ் அறிவதிலே எப்படி ஆழ்ந்தறிபவன். மனிதன் வெளிரங்கத்தை தான் பார்ப்பான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய கல்பை பார்த்துக் கொண்டிருக்கிறான், கல்பை அறிந்து கொண்டிருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் முடிவு செய்கிறான். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீனா ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, முஃமின்கள் யார், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள், அவருடைய ரசூலை நம்பிக்கை கொண்டவர்கள், சும்மலமர் சாபு, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லாதவர்கள், வஜாஹது பி அம்வாலிஹிம் அன்ஃபுஸிஹிம் ஃபீ சபீலில்லாஹ், ஈமானுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிராலும் பொருளாலும் ஜிஹாது செய்தவர்கள். அப்ப இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்ல விரும்புகிறார், அதாவது நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிற மாதிரி நம்ம லாயிலாக இல்லாம சொல்லிட்டோம், நம்ம எல்லாம் மூமின்களுடைய கூட்டத்தில் சேர்ந்துட்டோம் என்பதல்ல. என்ன சொல்கிறான், ஈமான் உண்மையில் அல்லாஹுவின் மீது இருக்க வேண்டும். சொல்லிவிட்டால் போதாது, அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது ஈமான் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னதெல்லாம் ஏத்துப்ப, ரசூல் அப்புறமா பார்த்துப்ப, முடியாது. ரசூலின் மீது நீ ஈமான் கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவனாக ஆகமா, ரெண்டு பேரும் பிரிச்சு பார்க்க முடியாது. இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, ஈமான் கொள்கிற விஷயத்திலே அல்லாஹையும் ரசூலையும் சரிசமமாக ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்முடைய மாபூது, நம்முடைய ரப்பு, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவால் நமக்கு அனுப்பப்பட்ட ரசூல். அல்லாஹ் எதை விரும்புகிறான், எதை வெறுக்கிறான் என்பதை இந்த நபியின் வாயிலாகத்தான் தெரிய முடியும். அல்லாஹ் நமக்கு தனித்தனியா வகி இறக்க மாட்டான், நமக்கு தனித்தனியா மலக்கு அனுப்ப மாட்டான். அந்த நபி இது அல்லாஹ்வின் கட்டளை என்று, அந்த நபி எதை கட்டளை இடுகிறார்களோ அது அல்லாஹுவிற்கு விருப்பமானது, அந்த நபி எதை தடுக்கிறார்களோ அது அல்லாஹுக்கு விருப்பமானது. அப்ப எனவே அல்லாஹு தஆலா இந்த இடத்துல அவ்வளவு தெளிவுபடுத்தி விடுகிறான். நீங்க ஏன் சொன்னா, முன்னாடி எங்கிருந்து வருது பிரச்சனை, ரசூலுடைய விஷயத்திலிருந்து பிரச்சனை வருது. நீங்க சொல்றத ரசூல் கேட்கணுமா, ரசூல் சொல்றத நீங்க கேட்கணுமா, மறந்துட்டீங்களா, யாருடைய பேச்சை கேட்கணும், நாம் ரசூலுடைய பேச்சை கேட்கணும், ரசூல் நமது பேச்சை கேட்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. எனவேதான் இந்த சூராவை முடிக்கும் போது அல்லாஹ் எப்படி சொல்லி முடிக்கிறான், மூமின்களாகிய நீங்கள் அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு வந்துருங்க, ரசூலுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு வந்து விடுங்கள். சும்மலம் எடுத்தாபு, அப்படி வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், இருந்தாலும் நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும்ல, ரசூல் சொல்லி இருக்கிறாங்க இருந்தாலும் நம்மளும் யோசிக்கணும்ல என்று சந்தேகம் கொள்ளாதீர்கள். அப்புறம் சும்மா ஜாஹது ஈமான் கொண்டீர்கள், சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அந்த ஈமானை ஆக்கிக் கொள்ளுங்கள், பிறகு அந்த ஈமானின் அடிப்படையிலே உங்களை உங்கள் செல்வங்களை அர்ப்பணிக்க தயாராகி விடுங்கள். இந்த மூன்று தன்மைகள் இருந்தால்தான் உலாயகஹும் சாதிகூன், உண்மையான மூமின்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு தடவை வீட்டுக்கு போனவுடனே இந்த வசனத்தை ஒரு பேப்பர்ல எழுதி அதனுடைய அர்த்தத்தை எழுதி நல்லா படிச்சு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த தன்மையில் நான் இருக்கிறேனா, அல்லாஹுவை அவருடைய தூதரை ஈமான் கொள்வதிலே கடுகளவும் சந்தேகமில்லாமல், அவர்களது கூற்றுகளை சட்டங்களை மன அருவறுப்பு இல்லாமல் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா, பிறகு அதற்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய இந்த தீனுக்காக எனது உயிரை எனது பொருளை எனது அறிவை எனது நேரத்தை எந்த அளவு நான் செலவழித்துக் கொண்டிருக்கிறேன், அப்படி செய்தால் உலாயகஹும் சாதிகூன், உண்மையான பியூர் முமின்கள், ட்ரூ முமின்கள், உண்மையான மெய்யான முமின்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப போலிகள் யார்? அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம்னு சொல்லுவாங்க, ஆனா அதுலயும் சந்தேகப்படுவாங்க. ரசூலை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்வார்கள், அதிலும் சந்தேகப்படுவார்கள். அல்லாஹ்வை ரசூலை ஏற்றுக்கொண்டோம், அவங்க சொன்னதெல்லாம் நம்புவோம்னு சொல்லுவாங்க, ஆனா மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய தீனுடைய உயர்வுக்காக உயிரையோ பொருளையோ நேரத்தையோ அறிவையோ செலவே செய்ய மாட்டார்கள். இவர்கள் எல்லாம் யார்? போலிகள். அடுத்து அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். சரி, அப்ப சில மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது சில விஷயம் ரொம்ப பெருசா தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா மார்க்க சட்டம் இப்படித்தான் இருக்கணும் என்று பேச வருகிறார்கள். அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்கின்றான், நீங்கள் குல் அஸ்அல்லிமூன் அல்லாஹ் பிதீனிக்கும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்கு கற்றுக்கொள்ள வருகிறீர்களா, அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்க வருகிறீர்களா? அல்லது சில பேர் என்ன செய்யறாங்க, அவங்க இபாதத்தை செஞ்சுட்டு அங்கிருந்து வந்து ரசூல்லா நான் இவ்வளவு செஞ்சிட்டேன் அல்லது நான் இப்படி செஞ்சிட்டேன் என்று பேச வருகிறீர்களா? பேசாதீர்கள். வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்தி, நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்விற்காக மறுமைக்காக நீங்கள் செய்திருப்பீர்களேயானால் அல்லாஹ்வுக்கு அது கண்டிப்பாக தெரியும். வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, வல்லாஹு பிகுல்லி ஷைன் அலீம், அல்லாஹ் எல்லா வஸ்துக்களையும் அறிந்தவனாக இருக்கிறான். எம்முன்னூன அலைக அன் அஸ்லமு, நீ அவர்கள் முஸ்லீமாகி வந்ததை நபியே உங்களுக்கு பெரிய உபகாரம் செய்ததாக அவர்கள் பேசுகிறார்கள். இன்றைக்கு எப்படி இதை உதாரணம் சொல்றது, ஒருத்தர் ஒரு மஸ்ஜிதுக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அல்லது ஒரு 10000 ரூபாய் ஏன் ஒரு மஸ்ஜிதே கட்டி கொடுத்துட்டார், நான் யாரு தெரியுமா ஒரு மஸ்ஜித் கட்டி கொடுத்திருக்கிறேன். அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான், எமுன்னூன அலைக அன் அஸ்லமு, அவர்கள் முஸ்லீமாகி விட்டார்கள் என்பதை ஒரு பெரிய உபகாரமாக நன்மையாக உங்களுக்கு பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார்களா, உங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்களா? குல்லே தமுன்னு அலைய இஸ்லாமுக்கும், நீங்கள் முஸ்லீமானதை எனக்கு நீங்கள் சொல்லி காட்டாதீர்கள். பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமானி இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையான மூமின்களாக இருப்பீர்களானால் அல்லாஹ் உங்களுக்கு ஈமான் இஸ்லாமுடைய அருள் கொடுத்திருக்கிறான், இது அல்லாஹுடைய அருள் என்று சொல்லுங்கள். நீங்கள் அல்லாஹ்விற்கோ அவனுடைய தூதருக்கோ நன்மை செய்யவில்லை, அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிறான். அப்ப இந்த வசனம் இருக்கிறதே, எந்த வகையிலும் ஒரு மூமினாகப்பட்டவன் தன்னுடைய அமலை பெருமையாக பேசிவிடக் கூடாது. அது ஒரு தனி நபருக்கு செய்திருந்தாலும் சரி, அல்லது சமுதாய மக்களுக்கு செய்திருந்தாலும் சரி, வேற எந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த நன்மையை அது தான் செய்த ஒரு பெரிய ஒரு வீரமான செயல், அல்லது தான் செய்த ஒரு பெரிய ஒரு அதாவது போற்றி புகழ வேண்டிய செயல் என்று சொல்லி புகழையோ மக்களுக்கு மத்தியிலேயோ அதன் மூலமாக கண்ணியத்தை தேடக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் தான் தேட வேண்டும். கடைசியாக இந்த சூராவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிக்கும் போது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கின்றான், இன்னல்லாஹு யஅலமு கைபஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியிலே மறைந்திருப்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, வல்லாஹு பஸீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்வதையெல்லாம் எப்போதும் அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான். வானங்கள் பூமியிலே என்ன மறைந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு மறைந்தது எதுவாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்விற்கு மறைந்ததல்ல, அல்லாஹ் அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறான். அதுபோன்று உங்கள் செயல்கள் அனைத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வின் பார்வையிலிருந்து எந்த செயலும் தவறிவிடாது. எனவே உங்கள் செயல் நன்மையாக இருந்தால் அதற்குரிய கூலியை நீங்கள் வாங்கிக் கொள்வீர்கள், உங்கள் செயல் தீமையாக இருக்குமேனால் அதற்குரிய தண்டனையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நிச்சயமாக உண்டு. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 18 வசனங்களை உடைய இந்த சூரத்துல் ஹுஜராத் என்பது நபியினுடைய ஒழுக்கத்தை நமக்கு போதிக்கிறது, நபியினுடைய கட்டளைக்கு நாம் பேண வேண்டிய அந்த பண்பாட்டை நமக்கு போதிக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கத்தை குறிக்கிறது, சமூகத்திலே பொய்யை பரப்பக்கூடாது, தவறான அவதூறுகளை பரப்பக்கூடாது என்பதை நமக்கு போதிக்கிறது. சமூக ஒற்றுமையை போதிக்கிறது. நீதத்தை நமக்கு போதிக்கிறது. முஸ்லிம் சமுதாய மக்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று ஒரு கட்டணத்தினுடைய செங்கல்லை போன்றவர்கள், அவர்கள் சமமானவர்கள். அவர்களுடைய பிறப்பாலோ நிறத்தாலோ மொழியாலோ அல்லது கல்வியாலோ எந்த விதத்திலும் அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு காட்டக்கூடாது. அல்லாஹுதான் அவர்களுக்கு மத்தியிலே தகுதியை முடிவு செய்யக்கூடியவன். அந்த தகுதியை அல்லாஹு தஆலா பிறப்பின் அடிப்படையிலோ நிறத்தின் அடிப்படையிலோ மொழியின் அடிப்படையிலோ செய்ய மாட்டான், தக்வாவின் அடிப்படையில் தான் செய்வான். அப்ப முஸ்லிம்கள் எந்த ஒரு மார்க்க காரியத்தை செய்தாலும் சரி அல்லாஹிற்காக செய்ய வேண்டுமே தவிர உலக லாபத்திற்காக உலக புகழுக்காக செய்யக்கூடாது. அதுபோன்று முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியிலே எந்த ஒரு விஷயத்திலும் சரி அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றமாக நபியினுடைய கட்டளைக்கு மாற்றமாக நடந்துவிடக் கூடாது. தாங்கள் கலிமா சொல்லிவிட்டோம் என்ற அந்த வார்த்தையை கொண்டு மட்டும் பெருமை அடித்து விடக்கூடாது. உண்மையான ஈமான் உள்ளவர்களாக, அல்லாஹ்வின் மீது ரசூலின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக, அதிலே சந்தேகம் இல்லாதவர்களாக, நாங்கள் நாம் எந்த ஒரு அல்லாஹ்வை ரசூலை நம்பிக்கை கொண்டோமோ அந்த தீனுக்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்ன அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன், என்ன தியாகம் என்னால் நடக்கிறது, அது அறிவாலோ செல்வத்தாலோ எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், நமக்கு அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறாரோ அதன் மூலமாக தீனுக்கு நான் என்ன அர்ப்பணம் செய்கிறேன் என்று பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் உண்மையான முமின்களாக நாம் ஆகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வேதம் அல் குர்ஆனிலே கூறியது கொண்டு உண்மையான முமின்களிலே என்னையும் உங்களையும் நமது சமுதாய மக்களையும் ஆக்கி அருள்வானாக. நமக்கு மத்தியில் உள்ள பிணக்குகளையும் குழப்பங்களையும் சமூக சீர்கேடுகளையும் எல்லா விதமான மனஸ்தாபங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கி அவருடைய அருள் குறித்தான உண்மையான முமின்களாக நம்மை அனைவரையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அலி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம ஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு.